கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்கிற நான் வாழ்த்துக்களோடு இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் பிரதான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடமானது நிழலும் பொருளும் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தலைப்பாக தான் இருக்குது, ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறதுக்கு விரும்பினேன். இங்கே நீங்கள் வாசித்தபடி அந்த யாத்திரகமா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், அங்கே மூன்று அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மூன்று அடையாளங்களுடைய சத்தம் என்கிற தலைப்புல இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக அவர் இருந்த பின்பு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மோசையின் மூலமாக தேவன் சில ஏற்பாடுகளை செய்கிறார். இந்த அடிமைத்தனம் மற்றும் மற்ற விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. அங்கே பார்வோன் பிசாசு அடையாளமாகவும் எகிப்து உலகத்துக்கு அடையாளமாகவும் அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாக இருந்தது எதற்கு அடையாளம் என்றால் தேவனுடைய ஜனங்கள் கூட பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் அங்கே அடிமைகளாக இருக்கிறதையும் மற்ற ஜனங்கள் அனைவரும் உலக மனுக்குலத்தை குறிக்கிற அடையாளமாகவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இங்க மோசையின் மூலமாக தேவன் மோசையை கொண்டு செய்த சில நிகழ்ச்சிகள் இந்த சுவிசேஷன் யுகத்தில் வாழ்கிற தேவன ஜனங்களுக்கு அது எவ்விதமான ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப மோசே அந்த தேசத்துக்கு எகிப்து தேசத்துல அந்த அவருடைய சந்ததியார் வாழ்ந்த அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முதலாவது ஒரு சிறிய குழந்தையாக எகிப்து தேசத்துல அவர் பிறந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து அரண்மனையில கொண்டு போகப்பட்டு அரண்மனையில பெரிய அளவில் அவர் வந்து வளர்க்கப்பட்டார் என்றதை நாம் பார்க்கிறோம். அதுல மோசையினுடைய வாழ்க்கையை மூன்று பாகமாக நம்ம பிரிச்சோம்னா 40 வருடங்கள் அரண்மனையிலும் 40 வருடங்கள் மீதியான் தேசத்திலும் 40 வருடங்கள் ஒனாந்திர பிரயாணத்திலும் அவர் இருந்ததை நம்ம பார்த்தோம். மூன்று பாகமாக ஈக்குவல் நம்மளால பிரிக்க முடியும். அப்ப இந்த டைம்ல முதலாவது அந்த 40வது வருடம் அந்த வருடத்துக்குள்ளாக அவர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதாவது எகிப்து தேசத்துல அரண்மனையில் அவர் வாழும் போது அங்க என்ன நடக்குதுன்னா சில நிகழ்ச்சிகள் அங்கே நடந்துச்சு. அதுல வந்து ஒரு எகிப்தியனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டிருந்தாங்க. அதே போல ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டிருந்தாங்க. அப்ப என்னாச்சு, இந்த சண்டைகளை பார்த்து பார்க்கும்போது அங்க இந்த விவரம் வெளியே தெரிய வரும்போது அவருடைய எபிரேயர் என்ன சொல்லிட்டார்னா, அவருடைய சொந்த ஜனம் அவரை பார்த்து நீ வந்து அந்த எகிப்தியனை கொண்டு போனது போலயே எங்களையும் கொண்டு போறதுக்கு நீ பாக்கையா சொல்லும்போது அவர் அங்க பயிலிட்டு மீதியான் தேசத்துக்கு அவர் ஓடி வருகிறத பார்க்கணும். அதுல முதலாவது இந்த 40வது வருடத்துல முதல் 40 வருடங்கள்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில எகிப்தில் அவர் வாழ்ந்தாரு. ஆனாலும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவருடைய சாட்சி அவருடைய வாழ்க்கை என்ன விதமாக இருந்தது என்பது இங்க நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்து மீதியான் தேசத்துக்கே போயிட்டார். அப்புறம் என்னாச்சு, திருப்பியும் 2வது முறை தேவன் அவரை அழைத்து மீண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நீ போய் பேசணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த 2 முறை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தன்னை காண்பித்தது எதற்கு அடையாளமா இருக்கு, ஏன்னா அப்போ சொன்னதாங்க பவுல் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறாரு, அவர்களுக்கு நடந்தவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, ஆனால் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கும் அது எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று. அப்ப மோசஸ் நான் நீங்க வந்துட்டீங்க, நீங்க தான் என்னை அனுப்புறீங்க அப்படிங்கிற ஒரு சாட்சி வேணுன்றதுக்காக அங்க மூன்று அடையாளங்கள் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த மூன்று அடையாளங்கள் மூலமாக இன்றைக்கு ஆவிக்குரிய தேடராகிய நமக்கு என்ன ஒரு பாடம் அங்கே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ மோசே இப்ப இரண்டாவது முறை வந்தது எதற்காக என்றால், அந்த முழு இஸ்ரேல் குடும்பத்தையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக, அவங்க பார்வையிடத்தில் அடிமைகளாக இருந்து அவர்களை விடுதலை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காக இது வந்திருக்கிறார். ஆனால் வந்த மோசேயை இஸ்ரேல் ஜனங்கள் நம்புறதில்லை. அதாவது இவங்க தேவன் அனுப்புனார் சொல்லிட்டு அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா அவங்க காலங்கள் இஸ்ரேலுக்குள்ள அவர்கள் இந்த எகிப்துக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டாங்க. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவன் தான் எங்களை அனுப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்கள் அங்க கேட்கிறாங்க. அப்பதான் நடந்து அந்த மூன்று அடையாளங்கள் நம்ம பார்க்கும்போது, முதலாவது அடையாளம் கையில இருந்த அந்த கோல், அந்த கோல் தூக்கி தரையில போட்டாங்க. அந்த கோல் அது சர்வமாச்சு. அதுக்கப்புறம் மோச கூட பயந்து ஓட்டினாரு. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, அதனுடைய வாழ்வை நீ வந்து புரி, அப்பொழுது அது கோலக மாறும் என்று அங்கே சொல்றாரு. அப்ப என்ன சொன்ன, சர்வத்தினுடைய வாழ்வை பிடிக்கும் போது அது மறுபடியும் அது கோலக மாறிடுச்சு. ரெண்டாவது அடையாளம் என்னன்னா, இப்ப கூட அவங்க நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுவாங்க, நம்ப மாட்டாங்க. அதனால இன்னொரு அடையாளம் காமிங்கன்னு சொல்லி கேட்கும் போது, அவர் வந்து தேவன் சொல்றாங்க, உன்னுடைய கையை உன் மடியிலே போடு. அவன் மடியிலே போட்டு எடுக்கும் போது மோசேயுடைய கை எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரு உறைந்த வெண் குஷ்டம் போல, உறைந்த மணியை போல வெண் குஷ்டம் அவருடைய கை ஆயிடுச்சு. அப்ப தேவன் சொன்னாரு, நீ திருப்பி அவனுடைய கையை மடியில போடு அப்படி சொல்றாரு. அப்ப திருப்பிய மனித போட்டு வெளியே எடுக்கும் போது அது பழையபடி கையாய் போச்சு. இதுவும் ஒரு அடையாளம். மூன்றாவது அடையாளம் என்னன்னா, மூன்று அடையாளம் பார்க்கும்போது ரெண்டாவது அடையாளம் செஞ்சு கூட அவங்க நம்புறதில்ல அப்படின்னா, மூன்றாவது அடையாளம் என்னன்னா, நதியில தண்ணீரை நீ எடுத்து நிலத்துல ஊத்து, ஊத்தும் போது நீ ஊத்த தண்ணி ரத்தமா மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. இதுதான் அந்த மூன்று அடையாளங்கள் அங்கே நாம பார்க்கணும். அப்ப இந்த மூன்று அடையாளங்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன லெசன் இருக்குது, என்ன பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்கும்போது, முதலாவது சக்தஸ் நம்முடைய வாழ்க்கையில சக்தனுடைய அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது, இரண்டு விஜயம் இந்த உலகத்துக்கு அவர் செய்கிறார். முதலாவது ஒரு சிறிய குழந்தையாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அதே போல் ஆனால் இரண்டாவது முறை அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு மாபெரும் தலைவராக இந்த உலகத்துக்கு வராது. இது வந்து யாருடைய நிழலா நம்ம பார்க்கிறோம்னா, மோசையினுடைய நிழல நம்ம பார்க்கணும். பொதுவாக இங்க நம்முடைய கர்த்தரால் இயேசு கூட மோசையினுடைய வார்த்தைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. மோச ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அதே போல எலியா, எலியாவெல்லாம் ரொம்ப உயிரவங்க. அப்ப மோசையினுடைய வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கு. அப்போ மோச அவருடைய சின்ன குழந்தையா வந்தது, அந்த தேசத்தில் அவர் தோன்றினது எதை கடினமாக இருக்குதுன்னா, நம்முடைய கர்த்தரால் இயேசுடைய முதலாம் வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய கர்த்தரால் இயேசு இதை பற்றி பேசும்போது நம்ம படிக்கலாம், யோவான் 5:46 யோவான் 5:46,
நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே.
மோசே தன்னை குறித்து எழுதியிருக்கிறது அங்கே கர்த்தரால் இயேசு சொல்றாரு. இந்த ஒரு ஆர்டிகல் வந்து நம்முடைய சகோதர ரசல் அவர்கள் வந்து பேசுற மாதிரி 40:58 விவரமான விஷயங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுல இந்த நிலம், முதலாவது வருகையினுடைய நிலம் நம்ம பார்க்கும்போது அங்க ஜீசஸ் சொல்லிட்டாரு, மோசே அதை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப மோசே எப்படி எழுதிக்கிறாருன்னா, எல்லா இடங்களிலும் இயேசுக்கு மாத்திரமே அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லவே முடியாது. சில இடங்களில் கர்த்தரா இயேசு கடையாளமாக இருக்கிறார், சில இடங்களில் வந்து சபை கடையாளமாக, அதாவது சில சில எக்ஸாம்பிள் வேணா கூட நம்ம பார்க்கலாம். உதாரணமாக அங்கே மோசே முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணி கேட்கிறாங்க, தண்ணி இல்லாத இடத்துல அவங்க தண்ணி கேட்கும் போது அந்த கண்மலையை அவர் அடித்து சொல்றார், தேவன் அடிச்சாரு, அப்போ தண்ணீர் அங்கே புறப்பட்டு வந்தது. ஆனால் இரண்டாவது முறை தண்ணீர் அவர் கேட்கும் போது இப்ப என்ன பண்ணக்கூடாது, மலையை அடிக்கிற கூடாது, மலையின் முன்பாக நின்று பேச. ஆனால் அங்கே மோசை என்ன பண்ணிட்டுக்கிறாரு, அங்கே ஒரு தவறு பண்ணிட்டாரு, அந்த மலையை அவர் அடித்ததுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர் போகவே முடியல. அது வந்து இதுவும் இந்த இந்த இடத்துல நம்ம கிறிஸ்து கடையில சொல்ல முடியாது. ஏனெனில் கர்த்தரா இயேசு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் கீழ்படியாமல் போனதே கிடையாது. அப்ப இந்த நிலையில் நம்ம வந்து இந்த 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 நிகழ்ச்சியா கர்த்தரா இயேசுக்கு பொருத்த முடியாது. அப்ப இந்த இடத்துல நடந்த நிகழ் யாரு கடையாளமாக இருக்குது என்றால், இது நம்மை போல ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கு. எப்படி எனில், கர்த்தரா இயேசு அதாவது அவர் இந்த சபைக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் தன்னைத்தானே அவர் பலியாக கொடுத்து அந்த விஷயங்களை அந்த பலன்களை இன்றைக்கு யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா, நம்மை போல தேவனுடைய ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டு வரோம். இந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கேட்டறிந்த சத்தியங்களுக்கு விரோதமாக நாம் நடந்தோம்னா, மீண்டும் கர்த்தரால் இயேசுவை சிலவியல் அறையறதுக்கு சமம். அதுதான் அந்த இரண்டாவது விசை அடிக்கிறதுக்கு மலை மேல அடிக்கிறது அதனுடைய நிலைமையாக இருக்கு. சில நேரங்களில் மோசே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக அங்கே இருக்கிறார். இதெல்லாம் நம்ம அநேக உதாரணங்கள் சொல்லி நம்ம புரிய வைக்க முடியும். ஆனால் இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வசன பகுதியில அங்க தெளிவா நம்முடைய கர்த்தரான இயேசுக்கு அடையாளமாக தான் இங்க பேசப்பட்டது. அப்ப கர்த்தருடைய அதாவது கர்த்தருடைய முதலாம் வருகை நம்ம எடுத்து பார்க்கும் போது அதே அதே போலதான் மோசே கூட அவர் இருந்ததாக நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, மோசே ஒரு எபிரேயனாக இருந்தாரு, ஆனால் தேவனுடைய கிருபையினால அவர் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு அரண்மனையில் உள்ள எல்லா வசதி வாய்ப்புகளோடு அவர் வந்து வாழ்ந்து எல்லா விதமான அனுபவங்களையும் அவர் பெற்று ஒரு ராஜாக்கு அடுத்தபடியாக ஒரு ராஜா ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டார். ஆனால் என்னாச்சு, 40 வருஷம் கழிச்சு பார்க்கும் போது அந்த ஸ்தானத்தை அவர் இழந்தார். தம்முடைய ஸ்தானத்தை அவர் இழந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த ஸ்தானத்தையே இழந்து அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காக முடிவெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது கண்டிப்பா யாருக்கு பொருந்தி வரும், சரியாக பொருந்தி வரும்னா நம்முடைய கர்த்தராக இயேசுக்கு தெளிவா பொருந்தி வரும். எப்படின்னா, நம்முடைய கர்த்தர் கூட பரலோகத்தில் இருந்தாரு, எல்லா விதமான உன்னதமான நிலைமையில மகிமையில அவர் இருந்தாரு. ஆனால் இந்த உலக மனுகுலத்தினுடைய ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்துக்கு ஒரு சாதாரண மனிதராக மாம்சத்துல இந்த உலகத்துல அவர் தோன்றினார் என்று பார்க்கணும். அந்த வகையில மோசேயும் நம்முடைய கர்த்தரால் இயேசுடைய முதலாம் வருகைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு நிழலாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அதெல்லாம் நம்ம கர்த்தரால் இயேசு நமக்காக தெரிந்தவரானாரு, அதே போல அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, மோசே அவருடைய சொந்த ஜனங்கள் நிறைவேற்றார். ஆரம்பத்தில் சொந்த ஜனங்களே அதனால பயந்துட்டு மீடியா தேசத்துக்கு அவர் போயிட்டார். அப்ப சொந்த ஜனங்கள் எப்படி நிறைவேற்றாங்க, அதே போல நம்முடைய கர்த்தரா இயேசு கூட தம்முடைய சொந்தத்திலே அவர் வந்தார், ஆனா சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று நம்ம பார்த்தோம். அப்ப என்னாச்சு, ரொம்ப தூரம் அவர் போயிட்டாரு. அதே போல நம்முடைய கர்த்தரா இயேசு கூட ரொம்ப தூரம் போயிட்டாரு, அது பரலோகத்துக்கே போயிட்டாரு என்று பார்த்தோம். பரலோகத்துக்கு போயிட்டு அவர் மீண்டுமாக கொஞ்ச நாள் கழிச்சு வர்றார். இது எப்படின்னா, மோசையினுடைய நிலையில பார்க்கும்போது 40 வருடங்கள் அங்க அரண்மனை வாழ்ந்தார், அரண்மனையில வாழ்ந்தார். 40 வருஷத்துக்கு பின்பு அந்த தேசம் விட்டு வெளிதேசத்துக்கு போயிட்டு அங்க ஒரு 40 வருஷம் இருந்தார், மீண்டும் ரிட்டர்ன் வர்றார். அப்ப என்னன்னா, ரெண்டு யுகங்களினுடைய இணையான யுகங்களுக்கு அடையாளமாக யூத யுகத்துக்கும் சுவிசேஷ யுகத்துக்கும் சரியாக இருக்குது அந்த கால கணக்கு. 1845 வருடங்கள் யூத யுகம் இருந்தது போலயே சுவிசேஷ யுகமும் 1845 வருடங்கள் இருக்கிறத நம்ம கால கணக்கு பாடங்கள்ல நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த முதலாம் வருகைக்கும் மோசையனுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கும் ஏறத்தாழ எல்லா வகையிலும் அது ஒத்து போகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அது ஒரு நிகழ்வு இருக்கும் போது இப்ப நம்ம பார்த்த இரண்டாம் அறிவிக்குரிய நிகழ்வு. அப்ப மோசே மீண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து அவர்களை விடுதலை செய்வதற்காக வரும்போது தேவன் என்ன அனுப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கு சில சாட்சிகள் சில அடையாளங்கள் அவர் காண்பிக்க வேண்டியதாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நம்புற மாதிரி இல்லை. அப்போ இங்க நடைபெற்ற முதலாவது சாட்சி முதலாவது அடையாளம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது இப்ப ரெண்டாவது முதல் விஷயம் வந்த மாதிரி இல்ல. முதல் விஷயம் எப்படி வந்தார்னா தனியாக வந்தார், தனிப்பட்ட முறையில் ஜீசஸ் மாத்திரமே வந்துட்டார். அதே போல மோசே மாத்திரமே இருந்துட்டார். ஆனா இரண்டாவது டைம் அந்த ஜனங்கள் மத்தியில் அவர்கள் தோன்றும் போது மோசே தனியாக இல்ல, மோசே கூட யார் வந்துட்டார்னா ஆரோன் வந்துட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் அங்கே மோசே சொல்லும் போது எனக்கு சரியா வார்த்தைகள் வராது, அதனால என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் போது அங்க தேவன் சொல்லிட்டாரு, உனக்கு பதிலாக உன்னுடைய சகோதரனை நான் வந்து அனுப்புறேன், அவன் உனக்கு பதிலாக பேசுவார் அப்படின்னு அங்க பார்க்கணும். அதாவது வசனத்துல நம்ம படிக்கும் போது யாத்திரகம் 4:14 14 யாத்திரகம் 4:14
மீண்டும் உலகத்துக்கு அவர் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப
நமக்கு அடையாளமாக இருக்கு. மோசை என்ன பண்ணா, அந்த கோல் வச்சுதான் அதுக்கு பின்னாடி என்னென்னவோ பண்ண பெரிய பெரிய வேலைகளை செஞ்சார். செங்கடலை பிறந்தாரு, இன்னும் அநேக ஆச்சரியமான விஷயங்கள். அந்த கோலின் மூலமாக ஆரோன் மோசை ரெண்டு பேருமே கையில் வச்சிருந்தாங்க அந்த கோல். அந்த கோலின் மூலமாக பல பல பெரிய பெரிய காரியங்களை அவங்க செஞ்சாங்க. அப்போ இந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? தெய்வீக அதிகாரம், டிவைன் அத்தாரிட்டி என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் அருகில வரும்போது தம்முடைய அதிகாரத்தில் வருங்கிற ஒரு தெய்வீக அதிகாரத்தில் அவர் இந்த உலகத்தின் மேல் அவர் மீண்டும் வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் கோல் போடும்போது அந்த கோல் என்னவாக மாறி என்று நம்ம பார்க்கிறோம். அது ஒரு சர்வமாக மாறிவிடும், பாம்பாக மாறிடுச்சு. அப்ப பாம்பு ஒரு அடையாளம். அப்ப சர்வம் எதுக்கு அடையாளமாக இருக்குது என்றால், சர்வம் தீமைக்கு அடையாளமாக இருக்கிறது, தீமைக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அந்த தீமை இந்த உலகத்தில் கடந்த 6000 வருட காலங்களாக இருந்து கொண்டு இந்த உலகை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். தீமை மற்றும் தீமையினால் வரக்கூடிய விளைவுகள், அதனுடைய இன்னொரு வகையில நம்ம சொல்லணும்னா பாவம் மற்றும் அதனுடைய விளைவுகள் இந்த உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டுதான் பார்க்கணும். அப்ப இந்த 6000 வருட காலங்களாக இருக்குது இந்த தீமையின் அனுமதி காலம். அப்போ இந்த இதை பார்த்து மோசையே பயந்து ஓடுறார் அந்த பாவம் பார்த்து. அப்ப தேவன் சொல்றாரு, என்னப்பா நீ ஏன் பயந்து ஓடுனா, என்ன பண்ண முடியும், நீ போய் அதனுடைய வாழ குறி அப்படின்னா. அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுமையான காரியங்கள் 6000 வருஷம் சரித்திரங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த முழு மனுக்குழுத்தினுடைய அந்த நன்மையான காரியங்கள், தேவ சாயல் இருந்த மனுக்குளம் தீமை சாயல் பாவ சாயலுக்கு மாறிட்டாங்க. இப்ப பாவ சாயல் இருந்து ஒரு தெய்வீக நிலைமைக்கு அந்த சுபாவத்தை அவர் மாறணும்னா கண்டிப்பாக அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்த வேண்டியதாக. அப்ப கர்த்தர் அங்க அந்த கோலை மோசை அந்த கோலினுடைய வாளை குறிக்கும் போது அது என்ன ஆச்சுன்னா, அது மீண்டும் கோலாகவே மாறிவிடும். இது எதை குறித்து அடையாளமாக இருக்குதுன்னா, அப்போ 6000 வருட காலமாக அனுமதிக்கப்படும் தீமை, தீமையின் அனுபவம் எங்க முடிவடையுது என்றால் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில அது முடிவடையுது. கர்த்தர் ஒரு தெய்வீக அதிகாரம் மற்றும் வல்லமையோடு இந்த உலகத்தில் வரப்போது தீமையினுடைய அந்த கொடுக்கு அதை அவர் குடிக்கிறார். அதை பிடித்து தம்முடைய அதிகாரத்துக்குள்ளாக கொண்டு வந்து இந்த உலகத்தை தீமையின் கட்டுப்பாட்டிலிருந்து அவர் விடுதலை செய்கிறார். அப்போ இந்த விஷயங்களை இந்த உலகத்துக்கு சாட்சியாக சொல்ல வேண்டிய அந்த ஒரு முக்கியமான வேலை இது யார் செய்யறாங்கன்னா, சபையின் மக்களே தான் செய்யறாங்க. அப்ப கர்த்தருடைய வருகை எவ்வளவு முக்கியமான இரண்டாவது வருகை, சகோதர சகோதரிகளே இரண்டாம் வருகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனு குலத்துக்கு. முதலாம் வருகை இந்த உலக சரித்திரங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல அவருடைய இரண்டாம் வருகையும் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அப்போ இந்த இரண்டாம் வருகையை தேவனுடைய ஜனங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா. தேவனுடைய ஜனங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சு அந்த விஷயங்களில் தங்களை உறுதி செய்து கொண்டு அதன் மேல் உறுதியான விசுவாசம் வச்சு கர்த்தருடைய அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் இந்த உலகத்தின் மேல் இருக்கிறது என்பதை பல வகைகளில் உறுதி செஞ்சு கர்த்தரை பொழுது தீமையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தில் நம்ம வரணும். ஆனால் இன்றைக்கு அநேகர் மத்தியில இந்த விஷயங்களில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் அநேகர் செய்து கொண்டு வராங்க. ஆனால் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நாம் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், சாட்சிகள், அடையாளங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிகவும் உறுதியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அவருடைய ராஜ்ய ஸ்தாபனம் ஒரு மறுக்க முடியாத உண்மை என்பது நான் முதலாவது விசுவாசிக்கவன். சபைதான் கர்த்தரின் உலகை ஆளுகை செய்கிறார் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டுமே தவிர வேற எந்த ஜனங்களும் சொல்ல முடியாது. அவர்களை தன்னுடைய வாயாக கர்த்தர் பயன்படுத்துவதில்லை. எப்படி ஆரோனை பயன்படுத்தினாரோ அதே போல அவருடைய சபையின் மக்களை தான் கர்த்தர் கருதியாக பயன்படுத்துகிறார். அப்போ இந்த ராஜ்ய ஸ்தாபனம் மற்றும் அவருடைய இரண்டாம் வருகை குறித்து ஒரு பலமுள்ள ராஜாஜி ராஜாவாக இந்த உலகத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் இன்றைக்கு சபையின் மூலமாக முதலாவது சபைக்கே சொல்ல வேண்டியது இருக்குது. அதை தொடர்ந்து உலகத்தின் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதான் இங்க முதலாவது அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த பாயிண்ட்ஸ் மாத்திரமே இந்த முதலாவது அடையாளத்தை நம்ம கண்டுபிடிக்கும். இப்ப நம்ம இரண்டாவது அடையாளத்துக்கு போறோம். இரண்டாவது அடையாளம் என்ன சொல்லிக்கிறான்னா, உன் கையை உன் மடியிலே போடு, போட்டு வெளியெடுக்கும் போது அது வெண்குஷ்டம் போல அது இருந்தது. ஒருவேளை இப்ப நான் இந்த மாதிரி கையை போட்டு இப்ப நான் வெளியெடுக்கும் போது வெண்குஷ்டம் வந்து நீங்க எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். பார்த்துருக்கும் போதே மீண்டும் நான் கையை விழுந்து திருப்பி கை எடுக்கும் போது இதே மாதிரி ஒன்றா எப்படி இருக்கும், நார்மல் ஆயிடுச்சுனாக்க அதை விட ஒரு சாட்சி வேற தேவையில்லை, பெரிய சாட்சி. அது போல மோசு அங்க செய்கிறது என்ன பார்க்கணும். தேவன் அங்க செய்ய சொல்ற, நீ செய்ப்பா இந்த மாதிரி. அப்போ இது எதை குறிக்கிறது? இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இரண்டாவது அடையாளம் இந்த கை வெண்குஷ்டம் ஆயிட்டு அதே கை மீண்டும் சுத்தமான கையாக மாறுகிறது. ஒரு மாபெரும் அடையாளமாக இருக்குது. அப்ப கை முதலாவது எதுக்கு அடையாளம்? கோல் என்பது அதிகாரத்துக்கு அடையாளம் இல்லைங்களா, அத்தாரிட்டி. அது வந்து ராஜாக்கள் வச்சிருப்பாங்க அந்த கோல். ஆனா நீங்க கை, அப்ப கை எதுக்கு அடையாளமாக இருக்குது என்றால் இந்த கையில தான் இருக்குது நம்மளுடைய வல்லமை, பவர் இல்லைங்களா. நம்முடைய கர்த்தரே இயேசு பிதாவாக தேவனுடைய வலதுகரமாக இருக்கிறார். அப்ப வலதுகரம்னா ஒரு பவர் இல்லைங்களா, ஒரு வல்லமை என்று நம்ம பார்க்கலாம். அதே போல குஷ்டரோகம் பைபிள்ல எதுக்கு அடையாளமா இருக்குது? பாவத்துக்கு அடையாளமா இருக்குது. இங்க தீமை அடையாளம் இல்ல, இது வந்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நடந்த இந்த ஒரு அடையாளம் இது உலகத்தின் ஜனங்களை குறிக்கிறது இல்ல, மாறாக இது யாரை குறிக்கும் அடையாளம்னா தேவனுடைய ஜனங்களை குறிக்கும் அடையாளம். எப்படி நம்ம சொல்லலாம்? ஏன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு போது அவருடைய வருகையை இந்த உலகத்துக்கு ஊர்ஜிதம் செய்யற வேலை யார் செய்யறாங்கன்னா சபையின் மக்களே தான் செய்யறாங்க. அப்ப இந்த சபையின் மக்கள் எப்படி இருந்து கொண்டு செய்யறாங்க அப்படிங்கறத இங்க காமிக்கிறாங்க. எப்படி காமிக்கிறாங்க? கையில் வெண்புஷ்டம் தெரித்தவர்களாக இருக்கிறதாக அப்படின்னு சொன்னா பாவ ஜனங்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா திரைக்கு அப்போது போறதில்லை, நம்ம திரைக்கு அப்பால் போயிட்டா நம்மளுக்குள் எந்த விதமான பாவமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஆனால் இப்போ நம்மளுக்குள் அந்த பாவ செயலை வைத்துக் கொண்டுதான் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய பிரதிநிதிகளாகவும் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆகவும் அம்பாசடர்ஸ் ஆகவும் நாம் இருந்து கொண்டு இன்றைக்கு நாம் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மளை பாவிகளா நம்ம இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளுக்கு நம்மளை பாவிகள் இல்லை என்று அவர் எண்ணிக்கொண்டது நிமித்தமாக இன்னைக்கு நம்ம கயத்திரையற்றவர்களாக இருந்து நம்ம இந்த வேலைகளை செய்ய முடிஞ்சதை நம்ம பார்க்கலாம். ஆனா இரண்டாவது விசை உள்ள போட்டு வெளியெடுக்கும் போது சுத்தமாக என்னன்னா கை சுத்தமாக எது கிடையாது என்றால் அவர்களுடைய முதலாம் உயிர் தேர்ந்தல் இல்ல, சபையினுடைய முதலாம் உயிர் தேர்ந்தல் இல்ல, அவர்களுக்குள்ளாக ஒரு சொட்டு கூட இருக்காது பாவம், பாவ யோசனை, பாவ கிரியைகள் எதுவுமே இருக்காது. நினைச்சு கூட முடியாது, அதான் இன்ஃபாலிபிலிட்டி சொல்றாரு. அப்போ பாவம் செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் என்று நீங்க நம்ப. அப்ப ரெண்டாவது ஒரு அடையாளம் என்னவெனில் இந்த பாவ சரீரத்திலே இருந்து கொண்டுதான் கர்த்தருடைய வருகையை நம்ம ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது நாம் அந்த முதலாம் உயிர்த்துக்கள் வரும்போது எந்த விதமான கரைச்சிலையற்றவர்களாக கூட இருப்போம். அது மட்டும் இல்ல, எப்படி ஆரோனும் மோசையும் ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை அடிமை தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாங்களோ, அதே போல உலகத்தின் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தையும் அவங்களுடைய பாவம் சாபம் மரணத்தை விடுதலை செய்வாங்க. கர்த்தராகிய இயேசுவின் தலைமையின் கீழ் சபை அதை செய்வார்கள் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். சரி, இது வந்து இரண்டாவது ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம மூன்றாவது அடையாளத்துக்கு போனோம். அநேக விஷயங்கள் இருக்குது, ஆனா நம்ம சுருக்கமாக இந்த விஷயங்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்ப மூன்றாவது அடையாளம் என்னவெனில், நீ நதியின் தண்ணீரை எடுத்து நிலத்தில் மேல ஊத்து, அப்பொழுது அந்த தண்ணீர் ரத்தமாக மாறும் என்று அங்கே பார்க்கிறோம். பொதுவாக தண்ணீர் என்பது வேதகமத்துல எது கிடையாது, இதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல கதை மாதிரி படிச்சிருந்தோம். இதுல நிழலும் போகும் இருக்கிற விஷயம்லாம் தெரியாது, ஏதாவது டைம் பாசிங்கும் படிச்சிருக்கோம். ஆனா இன்றைக்கு வந்து இதுக்குள் பெரிய பெரிய சத்தியங்கள் மறைஞ்சிருக்குதுன்றது தேவனுடைய கிருபையில இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த மூன்றாவது அடையாளம் கூட இதில் கூட மறைஞ்சிருக்குது, ஒரு பெரிய விஷயம். அது இன்னைக்கு நம்ம செஞ்சு செய்து கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, நதியின் தண்ணீரை எடுத்து வெட்டாந்தரையின் மேல ஊத்து அப்படின்னு சொல்றோம். அப்போ தன் இப்ப உதாரணமாக தண்ணீர் பூமியின் மேல் ஊற்றுவது ஒரு எது கிடையாது, மழையே வரல, ரொம்ப நாள் கழிச்சு மழை வருது. அது அந்த தண்ணி பூமி மேல ஊத்தும் போது அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், எல்லா ஜனங்களும் சந்தோஷம் படுறாங்க, அது ஒரு ஆசீர்வாதம். அப்ப மழை பெய்யுது என்பது ஒரு ஆசீர்வாதமான விஷயம். அப்ப பூமியின் மேல் தண்ணி விழுகுதுன்னா ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த தண்ணீர் பூமியின் மேல விழுகுது என்று சொல்லும் போது தண்ணீர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகையில இந்த உலகத்துக்கு ரொம்ப நாள மறைக்கப்பட்ட சத்தியங்கள் அவருடைய இரண்டாம் வருகையில்தான் வெளிப்படும். ஏற்றகால சத்தியங்கள் அப்பதான் வெளிப்படும். அவர் வருகைக்கு முன்பு ஏற்றகால சத்தியங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படாது, ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குது அதுக்கெல்லாம். உதாரணமாக நம்ம பார்க்கும்போது ஏழு தூதர்கள் பத்தி நம்ம படிக்கிறோம். ஆனா ஏழு தூதர்களுடைய வாழ்க்கையில ஆறாவது தூதர், ஐந்தாம் தூதர், நான்காம் தூதருடைய காலங்கள் எல்லாம் இன்றைக்கு அநேக நம்முடைய சகோதரர்கள் கேள்வி கேட்கிறாங்க. உதாரணமா மார்ட்டின் லூதர், அவர் வந்து அவருக்கு ட்ரினிட்டி கிளியர் ஆயிட்டாரா, அவர் எப்படி நம்ம ஆறாம் தூதர் என்று சொல்ல முடியும்? அதே போல மார்ட்டின் லூதருக்கு நிழலும் பொருளும் தெரியுமா, அவர் எப்படி நம்ம ஆறாம் தூதர் சொல்ல முடியும் அப்படி கேட்கிறாங்க. ஆனா மார்ட்டின் லூதருடைய காலத்துல ஆறாம் தூதருடைய காலத்துல எல்லா சத்தியங்களையும் வெளிப்படுற காலமே அது கிடையாது. அது அந்த காலத்துக்குரிய சத்தியம் மாத்திரமே தான் வெளிப்படும். ஆனால் முழு சத்தியங்களும் எப்ப வெளிப்படும் என்றால் கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில அவர் வரும்போது தான் வெளிப்படும். அதுதான் ஏற்ற கால சத்தியம் என்று நம்ம சொல்கிறோம். இதோ நான் வாசற்படையில வந்து நின்று கட்டுகிறேன். அப்போ அவருடைய வருகையில தான் இந்த சத்தியங்கள் வெளிப்படும். எப்படி இருக்கும் என்றால் பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தண்ணி எடுத்து வெடந்தரையில ஊத்தும் போது அது வரணும் ஆசீர்வாதம். அப்ப அவருடைய இரண்டாம் வருகையில உலகத்துக்கு இதுவரைக்கும் வெளிப்படாத மாபெரும் சத்தியங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படும். யார் மூலமாக? அதே சபையின் மூலமாக தான். கர்த்தர் இயேசுவின் தலைமையின் கீழே இந்த உலகத்துக்கு சத்தியங்கள் வெளிப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் எதிர்பார்த்த விதமாக அது ஆசீர்வாதம் கொடுக்கிறது இல்லை. ஆனா தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி என்னவா மாறுது? ரத்தமாக மாறுது. அப்போ ரத்தம் எல்லாருக்கும் குடிக்குமா? ரத்தம் நம்முடைய உடம்பு கொடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ரத்தத்தை நம்ம கண்ணில் பார்த்தா எப்படி? உதாரணம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரோட்ல அடிபட்டு ரத்தம் போனேன்னா நிறைய பேர் மயக்கம் போட விரும்புகிறாங்க. அப்படின்னா அதனால பார்க்க முடியாது. அந்த ரத்தம் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த பூமியின் மேல அந்த தண்ணீர் ஊற்றும் போது அது ரத்தமாக மாறுது என்றால் என்ன அர்த்தம்? அநேக சகோதரர்கள் அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக வானொலியின் மூலமாகவும் இன்னும் பிரசுரங்களின் மூலமாகவும் இன்னும் டெலிவிஷன் மூலமாக இன்றைய காலகட்டங்களில் அநேக நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு மழை பெய்து கொண்டிருக்குது. ரொம்ப வருஷமாக இருண்ட காலங்களாக இருந்தது. ஆனால் குருதர் என்னுடைய காலத்துக்கு பின்பு இந்த உலகத்தில் மழை போல் பெய்து கொண்டிருக்குது அந்த ஏற்றகால சத்தியங்கள். ஆனால் என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு மாத்திரமே அது ஆசீர்வாதமாக அமையுது, அநேகருக்கு அது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவனுக்கு எப்படி இருக்குதுன்னா அது ரத்தம் போல இருக்குது, பயத்தை ஏற்படுத்துது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அருமையாக இங்க நம்ம பார்க்கும்போது இந்த சத்தியங்களை நிறைய பேர் கேட்கறதில்லை, நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதில்லை. வெகு வெகு சிலரே சிலர் மாத்திரமே இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்ல போனாக்க சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற ஜனம் இல்லை, இன்னும் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ள முயற்சிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாயிண்ட் நாம் பார்க்கும் போது இந்த சத்தியங்கள் எல்லாம் சில சத்தியங்கள் எல்லாம் புதுமையாக இருக்குது சத்தியத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு. அதிலும் அநேக விஷயங்களை பேசுகிற தெரிந்திருக்கிற சகோதரர்கள் கூட இது கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா கிறிஸ்தவர் மண்டலங்கள்ல இன்னைக்கு நம்ம இந்த சத்தியங்களை எடுத்துரைக்கும் போது அது அவனுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல கொஞ்சம் நல்ல சந்தோஷமா கேக்குறாங்க, ஆனா போக போக பயம் அவர்களை ஆட்சி படிக்குது. ஏன்னா அதனுடைய தலைவர்களே முதல்ல பயந்துறாங்க. இது பத்தி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:2 நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:2
அவர்கள் ஜனங்களை உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து
நம்மளுடைய முயற்சிகளும் நாங்கள் நம்மளுடைய எல்லா விதமான அதுல கூட பாம்பு வந்துச்சு. அதற்கு பின்பு கொஞ்சம் டைம் எடுத்து இதே குச்சி வச்சு பார்வன் எடுத்து போறாங்க மோசையும் ஆரோனும். அங்க போய் கோல் போடுறாங்க பாம்பாது. அப்ப பார்வன் பார்த்தாரு, என்னையா கோல் போட்ட நீங்க மட்டும்தான் பாம்பு குறைக்க முடியுமா? எங்கிட்ட கூட ஆளு இருக்கிறாங்க தெரியுமா, இப்ப நான் கூப்பிட பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மந்திரவாதிகளையும் கூப்பிட்டாங்க. மந்திரவாதிகள் கூடும் போது அவர்கள் கூட அங்க போட்டாங்க. அவர்கள் கூட அங்க போடும் போது என்னாச்சு, அவங்க கூட பாம்பை அவர்கள் உருவாக்குறது நாம பாருங்க. ஆனால் என்னாச்சு, இவங்க போட பாம்பு இந்த கோல் அந்த பாம்பு எல்லாம் விழுங்கி விட்டது. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த கோல் வச்சு தண்ணீர் அடிச்சாங்க. நதியின் தண்ணீர் அடிக்கும் போது எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா தண்ணீர் எல்லா தண்ணீரும் ரத்தமாக மாறிச்சு. அப்ப அவங்க குடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா, பக்கத்துல புதுசா குடி நோண்டி அதுல இருந்து வரும்போது தண்ணியாக குடிச்சாங்க. அப்ப இது என்னாச்சுன்னா, அந்த தண்ணி குடிக்காம ட்ரை பண்ணும்போது கூட அதுவும் அங்க ரத்தமாக மாறுதுன்னு. அப்ப இது வந்து ஆண்டி முதல் அரசாங்கம் வரை எல்லா வீடுகள்ல எல்லாம் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் இது இதெல்லாம் கூட ஒரு அடையாளமா இருக்கு. என்ன விஷயம்னா, என்னதான் வந்து இன்றைக்கு கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்குரிய சத்தியத்துக்கு விரோதமாக என்ன சத்தியங்கள் உலகத்துல பேசப்பட்டாலும் அந்த சத்தியங்கள் அது தெய்வீக அதிகாரம் பெற்றவைகள் அல்ல. அவைகள் தெய்வீக அதிகாரம் பெற்ற சத்தியத்தினால அது விழுங்கப்படும், அது இல்லாமல் போய்விடும். அதே போல அந்த தண்ணீர் தண்ணீராக இருக்கிறது ரத்தமாக மாறிவிடும் தவிர அது ஆசீர்வாதமாக அது மாறாது. அப்போ இதனுடைய பலத்துக்கு அது அந்த அதனுடைய பலம் சரி ஈடாகாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிழலும் பொருளும் ரொம்ப அருமையாக அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இது இதன் மூலமாக இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன வேணும், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழக்கூடிய காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நம்மை ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கு. நம்மளுடைய ரட்சிப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்கள். விருதுநேசருடைய காலத்தில் அவர் இந்த ரட்சிப்பு நிறைவேறும் காலத்தை இந்த உலகத்தின் முடிவின் காலத்தில் வாழ்வதாக விசுவாசித்தார் எழுதினார். ஆனால் இன்றைக்கு 100 வருஷம் நமக்கு வந்தாச்சு. நம்ம இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு இன்னும் அதிகமாக அருகாமையில் இருக்கிறதை நம்ம அநேக பாடங்கள் மூலமாக இந்த சத்திய வெளிச்சத்தின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அன்றைக்கு ஏற்ற கால இன்னும் வெளியாக்கப்படாத சில விஷயங்கள் நம்முடைய விருதுநேசருடைய காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்ன என்னவென்று நம்ம பார்க்கும்போது, யாத்திரகமும் 4:12
ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார்.
அவன் நீ பயப்பட வேண்டாப்பா, நீ என்ன பண்ண அதான் சொல்ற மோசே, நான் திக்கு வாயிலும் மந்த நாவும் உணவனாக இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் அந்த அளவுக்கு நம்ம சக்தி இல்லை. எதை குறிக்கிறது என்றால், இந்த விஷயங்களை போய் எடுத்து உரைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய அளவில் பணபலமோ அல்லது செல்வாக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு நீ கிடையாது. இருந்தாலும் கூட தேவன் சொல்றாங்க ஒரு ஆசீர்வாதம், நானும் வாயோ வாயோட இருந்து செட்டி ஐடி அப்படின்னு சொல்ற கண்டிப்பா நான் கூட இருக்கப்பா, நீ போய் பேச வேண்டியதை நீ பேசு என்ன சொல்ற. அப்போ இந்த ஒரு விஷயங்களை நம்ம தெளிவாக இந்த நிலையிலும் பொருள் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ராஜ்யத்தின் செய்தியை முதல்ல சபையின் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதுல உறுதியான விசுவாசம் வைக்கணும். அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் என்று. அப்ப இந்த 3 அடையாளங்கள் இன்றைக்கு நம்ம கூட கண்டிப்பாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மோசையின் மூலமாக தேவன் செஞ்சாங்க, இன்னைக்கு நம்ம மூலமாக கூட தேவன் அநேக இன்னைக்கு உலகமெங்கும் இந்த சத்தியங்கள் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது தேவன் நம்மை கிருபையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது. நம்ம தலைமையாக இருந்துகொண்டு அதை சிறந்த முறையில அதை செய்து முடிக்க நம்மளுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அதற்காக நம்ம அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும்
கோயம்புத்தூர் வந்த சகோதரன் ஜோசுவாங்க ஏற்றங்க புஸ்தகம் 4:1-9 உள்ள அதில் இருக்கிறதான சில விஷயங்கள். இதோட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்துங்க, 3 அடையாளங்கள். முதலாவது அடையாளம் எதை பத்தி பேசினாருங்க? கோல். 2வது அடையாளம் கை குஷ்டம். 3வது அடையாளங்க என்னங்க? தண்ணி. இதை பத்தி நானும் வீழ்ச்சி இருந்தேன்னு வைங்க, ரொம்ப டைம் ஆயிடுங்க. சகோதரர்கள் இது ஒரு ப்ரோக்ராம் கூட வச்சிருக்கிறாங்க, அதனால இந்த 3 அடையாளத்தினுடைய தலைப்பின் கீழாக கோயம்புத்தூர்